நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
நீங்க உங்களுக்கு இன்னும் பிடிச்சமான ஒரு ஏரியா துறை வந்து இனப்பிரச்சனையை பற்றி ரொம்ப அதிகமாக நீங்க அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க, நிறைய இடங்களுக்கு எல்லாம் போயிருக்கிறீங்க. இப்ப பஞ்சாபா இருக்கட்டும், இலங்கையா இருக்கட்டும், பிஜி நாடுகளுக்கு இனப்பிரச்சனையா இருக்கட்டும். இப்ப உங்க மௌன புயல் நாவல் கூட அதை மையமா வச்சு எழுதப்பட்ட நாவல் தான் இல்லையா? இதுல இலங்கை இனப்பிரச்சனை நடந்த நேரம் நீங்க வந்து விடுதலை புலிகளின் நிலைப்பாட்டை வந்து கடுமையாக எதிர்த்தவர்களில் ஒருவர் அப்படின்னு பார்க்கப்படுறீங்க. இப்ப புலிகள் இல்லாத ஒரு நேரத்துல இலங்கையை நீங்க பார்க்கும்போது இந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வு எதுவும் இல்லாத ஒரு சூழல்ல உங்க எண்ணம் இப்ப எதுவாக இருக்கு?
நான் வந்து வன்முறையை மிகவும் எதிர்க்கிறேன். அதனாலதான் நான் வந்து புலிகளுடைய அணுகுமுறையை வந்து எதிர்த்தேன். வந்து அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு தமிழர்களுக்கு ஒரு தலைமை இருந்தது என்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இப்பவும் நினைக்கிறாங்க இலங்கை தமிழர்கள்லாம் அப்படிதான் நினைக்கிறாங்க. நான் எந்த இதையும் வந்து இந்த வயலன்ஸ்ங்கிறது கூடாது அப்படிங்கிற எண்ணம் எனக்கு. அதனாலதான் நான் அதை முக்கியமா எதிர்த்தேன். இப்போ வந்து மனித உரிமை மீறல வந்து நான் மிக கடுமையா எதிர்க்கிறேன். இந்த புலிகள் இருந்த போதும் மனித உரிமை மீறல் நடந்தது. அவங்க தமிழர்களுக்கே வந்து அவங்களால தமிழர்களுக்கே வந்து பாதிப்பு ஏற்பட்டது இல்லையா? அவங்களுடைய இனத்தையே அவங்க வந்து இது பண்ணாங்கிற எண்ணம் தான் எனக்கு. அந்த எண்ணத்தினாலதான் நான் வந்து ரொம்ப வலிமையா புலிகளை எதிர்த்தேன். மனித உரிமை மீறல் எந்த தரப்புல இருந்து வந்தாலும் அது வந்து தவறு, அது கண்டிக்கப்பட வேண்டியது, தண்டிக்கப்பட வேண்டியது. இது வந்து இலங்கை அரசு வந்து செய்யற மனித உரிமை மீறல்களும் கண்டிப்பா எதிர்க்கப்பட வேண்டியது, கடுமையா கண்டிக்கப்பட வேண்டியது. அதுக்கு வந்து உலக நாடுகள்லாம் சேர்ந்து கொடுக்கற அழுத்தத்துலதான் அது வந்து ஏதாவது செய்ய முடியும். அதுக்கு தீர்வு காணக்கூடியது இந்த தமிழர்கள்லாம். அதுக்காக வந்து ஆயுத போராட்டம் நடத்தி தான் அதை சாதிக்கணுங்கிறது கிடையாது. இந்த ஆயுத போராட்டத்தை நான் அது வந்து மனித ஒரு ஆயுத போராட்டம் நடக்கும் போது மனித உரிமை மீறலுக்கு அது வழிவகுக்கும். அதனாலதான் நான் அதை வந்து எதிர்க்கிறேன். இது வந்து உலக நாடுகள்லாம் இதுக்கு அழுத்தம் கொடுக்கணும், இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். தமிழர்களுக்கு வந்து அங்க நேரில் சென்று பாரபட்சம் இல்லாத ஒரு பார்வையோட அதை அணுகும் போதுதான் தீர்வுக்கு வழி கிடைக்கும்.
அடுத்து வந்து இப்ப ஆண்டாள் சர்ச்சை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப ஒரு பத்திரிகையாளர்ங்கிற வகையில வைரமுத்துவோட தமிழை ஆண்டாள் கற்ற குறித்த உங்கள் பார்வை என்ன?
அதாவது வந்து இது அவர் எந்த எண்ணத்துல சொன்னார், அது சரியாக ஆய்வு கூட செய்யாம சொன்னார் அப்படின்னு எல்லாம் பேச்சு இருக்கு. அவர் சரியா வந்து களா ஆய்வு எல்லாம் செய்யாம பேசினார், எதையோ ஒண்ணு அதையும் மேற்கோள் காட்டினது கூட தவறான மேற்கோள் எல்லாம் சொல்றாங்க. அது என்னவாக இருந்தாலும் வந்து இந்த மாதிரி இது ஒரு விவாத பொருளாக ஆக்கலாமே தவிர அதை போய் வந்து மத அடிப்படைவாத குக்குரல் மாதிரி எழுப்புறது வந்து ரொம்பவும் தவறான ஒரு செயல்னு நினைக்கிறேன் நான். இது வந்து விவாதம் வேணா பண்ணலாம், அது வந்து ஒரு திருப்பியும் ஒரு ஆய்வு பண்ணலாம், அதுல வந்து ஏதாவது ஒரு உண்மை இருக்கா, அதுக்கு வந்து அதுக்கு ஆதாரங்கள் இருக்கா அப்படின்ட்டுலாம் விவாத பொருளா ஒரு இலக்கிய விவாதமா பண்ணலாமே தவிர இந்த மாதிரியான கழுத்தை வெட்டுவேன் காலை வெட்டுவேன் அப்படின்ட்டுலாம் இங்க அவங்க ஆரம்பிக்கிறது ரொம்பவும் கண்டிக்கத்தக்க வேண்டியது.
அடுத்து இது தொடர்பாகவே இப்ப தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்கள் மன்னிப்பு கேட்டாரு. நீங்க ஒருவேளை பத்திரிகையின் ஆசிரியராக இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா, அல்லது கேட்டது தவறு அப்படின்னு படுதா?
சாதாரணமா இந்தியா எல்லாம் வந்து மன்னிப்பு கேட்ட வழக்கமே கிடையாது. ஆனாக்க இந்த மாதிரி ஒரு சமூகத்துல வந்து ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம்னாக்க அத வந்து வேணாக்க அது கேட்கலாம். ஒரு வார்த்தை போட்டதுல ஒன்றும் தப்பு இல்லை, மன்னிப்பு கேட்டதுல ஒன்றும் தப்பு கிடையாது.
அதாவது நேரடியாக அங்கு போய் வந்து ஜீயரை பார்த்து சந்திச்சு மன்னிப்பு கேட்டதை வந்து அப்படி ஒரு பத்திரிகை?
ஓ அப்படியா, ஓ அது எனக்கு தெரியாது. ஜீயரை பார்த்து கேட்டு மன்னிப்பு கேட்டாரா?
ஆமா ஆமா,
அத நிச்சயமா நான் செஞ்சிருக்க மாட்டேன். அது வந்து நிச்சயமா அப்படி எல்லாம் கட்டுரை வெளியிட்டதுக்கு வேணாக்க வந்து இவ்வளவு தூரம் ஜனங்களுடைய ஒரு இது எழுப்பட்டுக்கு அதற்கு வந்து எழுதியிருக்கலாம். வந்து நான் இந்த கட்டுரைக்கும் எங்களுக்கும் இது கிடையாது, பொறுப்பு நாங்க இல்ல. அது கருத்து சுதந்திரம் இருக்கு, அவர் இப்போ வெளியிட்டதை நாங்க போட்டோம்னு தான் சொல்லுவோம். அதுக்காக மன்னிப்பு கேட்கறதெல்லாம் எனக்கு ஏற்புடையதில்ல. கருத்து சுதந்திரம் இருக்குல்ல, அது யார் வேணா என்னன்னா சொல்லலாமே. கருத்து சுதந்திரத்துக்கு அப்புறம் மதிப்பே கிடையாது.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ் இலக்கிய உலகின் மிகவும் பிரபலமான எழுத்தாளர், இலக்கியவாதி வாசந்தி அவர்கள்.
அடுத்து வந்து இப்ப இந்திய அரசியல் வந்து ஹிந்துத்துவ மயமாகிறது அப்படிங்கிற மாதிரியான கடுமையான விமர்சனம் வந்து பரவலாக வைக்கப்படுது.
ஆமா, அதே கருத்துதான் எனக்கும். அதனால நான் அதை ஒரு கடுமையா எதிர்க்கிறேன். அதனாலதான் வந்து பாஜக எந்த வகையிலும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழையக்கூடாதுங்கிற விருப்பம் இருக்கு எனக்கு. அது தவிர நான் ரொம்ப தீவிரமா நம்பி இருந்தேன், அதாவது இந்த திராவிட உணர்வுகள் வந்து மிக ஆழமாக தமிழ்நாட்டுல இருக்கு, அது இப்போதைக்கு இந்துத்துவத்தை உள்ள நுழைய விடாதுங்கிற நம்பிக்கையோட தான் நான் இருக்கேன். அதனாலதான் அந்த ரஜினிகாந்த் பிரவேசம் எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தேகத்தை எழுப்புறது, கவலையை அளிக்கிறது எனக்கு.
திராவிட அரசியல் தொடரணும் அப்படிங்கிற மாதிரிய பாக்குறீங்க?
திராவிட அரசியல்னு அல்ல, திராவிட எண்ணங்கள், அதாவது ஒரு எதிர்ப்பு இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு திணிப்பு இல்ல, இந்துத்துவத்தின் திணிப்பு. இப்போ வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப ஆன்மீக வாழ்வு வாழறவங்க தான் வந்து தமிழர்கள் இல்லையா. வந்து எத்தனை பெரியாருடைய இயக்கம் வந்தா கூட எல்லாரும் ஆஸ்திகவாதிகள் தான், எல்லாரும் ஒண்ணும் நாஸ்திகர்கள் ஆயிடலையே தமிழ்நாட்டுல. இப்ப தமிழ் வளர்ந்ததே வந்து இதுதானே, தமிழ் எப்படி வளர்ந்தது எல்லாம் இந்த பக்தி இலக்கியம் இதெல்லாம் மூலமா தானே தமிழும் வளர்ந்தது. அதனால அதெல்லாம் வந்து அது அவங்களுடைய வாழ்வியலோட சேர்ந்தது. இப்ப வடக்குல இருந்து வந்து அந்த ஹிந்துத்துவ, அதாவது ஹிந்துத்துவங்கிறது என்னதுனாக்க மத நல்லிணக்கத்தை சொல்லாத ஒரு இயக்கம் போல இருக்கு அவங்களுடைய ஹிந்துத்துவது. தமிழர்கள் வந்து எல்லா இனமும் வந்து ஒரே தமிழ் இனமா தானே வளர்ந்திருக்கோம். அப்போ போய் இவங்க வந்து இது பிரிவினைவாதம் பேசக்கூடிய ஒரு ஹிந்துத்துவவாதிகள் உள்ள நுழையும் போது அது கவலை அளிக்கிற விஷயம். திராவிட அரசியல், திராவிட கட்சிகள்ங்கிற மாதிரி எல்லாம் நான் சொல்லல, அந்த திராவிட உணர்வு இருக்கு பாருங்க நமக்கு, அது விலகக்கூடாது அப்படின்னு நான் நம்புறேன்.
நிறைவாக ஒரு கேள்வி, இலக்கிய உலகு பத்தி ஒரு கேள்வி. அதாவது தமிழ் இலக்கிய உலகு இப்ப ரொம்ப என்ன வளமாக ஆரோக்கியமாக இருக்கிறங்கிற மாதிரி படுதா, அல்லது வந்து ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த இலக்கிய உலகத்தோட ஒப்பிட்டா வந்து ரொம்ப அளவுக்கு பிரமாதமா இல்ல, நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி படுதா உங்க இப்ப என்ன? என்ன
இல்ல இல்ல, இப்ப நிறைய பேர் ரொம்ப நல்லா எழுதுறாங்களே, எவ்வளவு பேர், இப்ப நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப வந்து புது புது எழுத்தாளர்கள் எல்லாம் வர்றாங்க, இப்ப வந்து நிறைய பேர் வந்து நல்ல இதோட எழுதுறாங்க, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. எப்பவும் வளர்ச்சி குன்றிட்டுன்னு நம்ம சொல்லவே முடியாது, ஒரு தேக்கம் இருக்கிறதா நான் நினைக்கவே இல்லை. தேக்கமே இருக்க முடியாது இலக்கிய சூழல்ல, இப்பவும் இருக்கு, நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய பேர் எழுதுறாங்க, பார்க்க பார்க்க சந்தோஷமா இருக்கு.
மிக்க நன்றி அம்மா, இவ்வளவு நேரம் எங்களுக்காக செலவிட்டு. ஒரு பிம்பம் இருக்கு வாசந்தி அப்படின்னா, அது ரொம்ப துணிச்சலாக மனசுல பட்டதை சொல்லுவாங்க அப்படின்னு, அந்ததுக்கு ஏத்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் மனம் திறந்து தெளிவா பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி உங்களுக்கு.
உங்களுக்கும் நன்றி. உங்கள் மூலமாக ஆஸ்திரேலியால இருக்கிற தமிழ் வாசகர்களுக்கு என்னுடைய குரல் போய் சேர்ந்ததுக்கு
சேர்ப்பித்ததற்கு மிக்க நன்றி. நமது நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை அறிய தாருங்கள். அத்துடன் ஐடியூன்ஸில் இந்த போட்காஸ்டை தரப்படுத்துங்கள்.